அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழ் ஓசை. டிசம்பர் மாதம் 15 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் யா ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழ் ஓசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் வெறுப்புணர்வு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை குற்றமாக அறிவிக்கும் புதிய சட்டத்திற்கு முன்வரைவுகளை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கும் நிலையில் இதற்கு பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு எழுந்திருப்பது குறித்த ஒரு கண்ணோட்டம்.
திருத்தம் 291C, அதுக்கு கீழே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இருந்த ரெண்டா பிரிவு 2 செக்ஷன் கீழே இருந்தது அப்படியே கட் பேஸ் பண்ணிருக்கிறாங்க.
தனது தலைமையிலான அரசாங்கம் இயற்கை பேரிடர்களை வெற்றி கொள்ளும் அரசு என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியிருக்கும் செய்தி.
இயற்கை பேரிடர்களை வெற்றி கொள்வதில் எப்போதும் பெயர் பெற்ற அரசு என்பதை மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டுவேன். எத்துயர் வரினும் அதையும் இத்தாயின் கரங்கள் துடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள்.
நிறைவாக அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
யேமனில் சவுதி ஆதரவுடனான அரசாங்க படையினருக்கும் ஷியா ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே 7 நாட்களுக்கு தொடரும் யுத்த நிறுத்தம் ஒன்று நடைமுறைக்கு வருகிறது.
The special envoy of the Secretary General for Yemen, Ismail Ul Sheikh Ahmed, announces today the start of a cessation of hostilities.
சுவிட்சர்லாந்தில் ஐநா ஆதரவுடன் சமாதான பேச்சுக்கள் ஆரம்பமான அதே நேரம் யுத்த நிறுத்தமும் கடைபிடிக்கப்படுகிறது. நிரந்தர யுத்த நிறுத்தம் ஒன்றிற்கு இணக்கத்தை எட்டுவது, கைதிகளை மாற்றிக்கொள்வது மற்றும் உதவி நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்குவது போன்றவையே இதன் நோக்கமாகும். மருத்துவ உதவிப் பொருட்களை நிரப்பிய ட்ரக் வண்டிகள் யேமன் முழுவதுமாக விநியோகத்தை ஆரம்பிக்க ஆயத்தமாக உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது.
சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் ரஷ்யாவுடனான முரண்பாடுகளை குறைத்துக் கொள்வதில் உண்மையான முன்னேற்றம் காண விரும்புவதாக அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் ஜான் கெரி தெரிவித்துள்ளார்.
That they wanted to try to find a way forward on Syria and they also wanted to find a way to resolve
ரஷ்யாவுக்கு விஜயம் செய்துள்ள ஜான் கெரி அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் ஷெகி லெவ்ரோவையும் சந்தித்து பேசியுள்ளார். இதையடுத்து அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினையும் சந்திக்கவிருக்கிறார். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத குழுவுக்கு எதிராக போரிடுவதற்கான தேவைக்கு இரு நாடுகளும் இணங்கியுள்ளதாக ஜான் கெரி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் நடைபெறும் என்று கருதப்படுகின்ற சமாதான பேச்சுவார்த்தையில் எந்த சிரியன் கிளர்ச்சி குழு பங்கு பெற வேண்டும் என்பதிலும் சிரியாவில் அரசியல் மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் அந்நாட்டு அதிபர் பசர் அல் அசாத்தின் பங்கு தொடர்பிலும் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த இரு பிரதிநிதிகளும் யுக்ரைன் மோதல் தொடர்பிலும் கலந்துரையாட உள்ளனர்.
நைஜீரியாவின் முக்கிய ஷியா பிரிவினரின் 3 வளாகத்தின் மீது வார இறுதியில் இராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலில் 100 கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்து ஷியா ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களை நடத்தியுள்ளனர். முன்னணி மனித உரிமை செயற்பாட்டாளர் ஒருவரின் ஆதரவுடனேயே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. வடக்கு நகரான ஜாரியாவில் அந்த பிரிவினரின் தலைவர் இப்ராஹிம் ஜக்சாகியை கைது செய்வதற்காக மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கையில் மிகவும் குறைவானவர்களே பலியானதாக நைஜீரிய படை தெரிவித்துள்ளது. படை அதிகாரி ஜெனரல் ருக்குர் புராய்டாய் வந்து கொண்டிருந்த வாகன தொடரணியொன்றின் மீது கத்திகள் மற்றும் வாள்கள் கொண்டு பதுங்கியிருந்து தாக்கியதை அடுத்தே தாம் செயல்பட்டதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பிரேசிலின் கீழவையில் அதிபர் எட்வார்டோ குன்ஹாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் சோதனை நடத்தியுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரியோ டி ஜெனிரோவிலுள்ள அவரது சொத்துக்களிலும் திடீர் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. பிரேசிலின் அரச எண்ணெய் நிறுவனமான பெட்ரோபாஸில் நடந்த மோசடி விவகாரம் தொடர்புடைய ஆதாரங்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த தேடுதல் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் தன் மீது வைக்கப்பட்டுள்ள ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குதல் போன்ற குற்றச்சாட்டுக்களை குன்ஹா மறுத்துள்ளார்.
பயங்கரவாதத்திற்கு எதிராக போராட 34 முஸ்லிம் நாடுகளின் புதிய இராணுவ கூட்டணி ஏற்படுத்தியுள்ளதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. இஸ்லாமிய அரசு குழுவிற்கு எதிரான சண்டையில் சுனி இனத்தவர்களின் பெரும் ஆதரவு தேவை என தாம் கேட்டுக்கொண்டதை அடுத்து சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் செயல்படுவதாக பாதுகாப்பு செயலாளர் அஸ்டன் கார்டர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுவதில் தாம் முன்னிற்பதாக தெரிவித்த லெபனான் அதன் காரணமாகவே இந்த கூட்டணியில் இணைந்து கொள்ள இணங்கியதாகவும் தெரிவித்துள்ளது.
உஸ்பெகிஸ்தான் நாட்டின் மீது அதிருப்தி அடைந்த ஒருவரை கொலை செய்ய முயற்சித்த உஸ்பெக் நாட்டவர் ஒருவருக்கு சுவிதிஸ் நீதிமன்றம் ஒன்று 8 சிறை தண்டனை வழங்கியுள்ளது. யூரி சுக்சோவஸ்கி என்ற இவர் உஸ்பெக் அரசாங்கத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டாரா என்பது தொடர்பில் போதிய ஆதாரங்கள் இல்லை என நீதிபதி தெரிவித்துள்ளார். இவரால் பாதிக்கப்பட்ட நபரான ஓபிட் கோரி என்பவர் ஒரு முஸ்லீம் இமாமாக செயற்பட்டு வந்த நிலையில் அவர் உஸ்பெக் அரசாங்கத்தின் ஒடுக்குமுறை கொள்கையை விமர்சித்து வந்தார்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் வெறுப்புணர்வு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை குற்றமாக அறிவிக்கும் புதிய சட்ட திருத்த முன்வரைவுகளை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. ஆனால் இந்த சட்ட திருத்தத்தை கடும்போக்கு பௌத்தவாத அமைப்பான பொதுபல சேனா எதிர்த்திருக்கிறது. அதேபோல சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் அரசாங்கம் இந்த சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான சிவில் சமூகத்தின் கூட்டறிக்கையில் கையொப்பமிட்டவர்களில் ஒருவரான ஷீன் சரூர் அவர்களிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஏற்கனவே இலங்கையின் தண்டனை சட்டவிய கோவையில 291A 291B ஏற்கனவே இருக்குது. இப்படியான இன சார்பாக ஒருவரை தாக்க கொள்ள அல்லாட்டி அப்படியான பாதகமான குந்தகம் விளைவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல தண்டனை கொடுக்கறதுக்கு வழிவகை இருக்குது. ஆனால் இப்ப கொண்டிருக்கிற திருத்தம் 291C அதுக்கு கீழே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இருந்த ரெண்டா பிரிவு ரெண்டு செக்ஷன் சப்ஒன்றின் கீழே இருந்ததை அப்படியே கட் பேஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இலங்கையில் இருக்கிற பயங்கரவாத தண்டனை சட்டத்தை இல்லாமல் பண்றது சம்பந்தமாக கதைச்சு
என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது?
கருத்து தெரிவிக்கிற சுதந்திரம் கட்டாயம் பாதிக்கப்படும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்திற்குள்ள இருந்த இரண்டாவது பிரிவை பாவிச்சுதான் அரசியல் செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை ஆய்வாளர்கள், ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள் போன்றவர்கள் நிறைய பேர் பிரச்சனைக்குள்ள கொண்டு போனதும் கட்டாம பண்ணினதும் அவர்கள் தொடர்பாக முடக்குவாதங்களை செய்ததும் இந்த சட்டத்தை வைத்துக் கொண்டுதான் இலங்கை செய்தது. சோ இதுல நாங்க பாக்குறோம் கூட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்லாம ஆகுற ஒரு சட்டமாகத்தான் நாங்க இதை பாக்குறோமோ இல்லையா, இதால கருத்து சுதந்திரம் வரும் என்று நாங்க சொல்லல.
கடந்த காலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிரான சில மதவாத பிரச்சாரங்களை சில அமைப்புகள் முன்னெடுத்திருந்தன. குறிப்பாக பொதுபல சேனா என்கின்ற தீவிர பௌத்தவாத அமைப்பின் மீது அந்த சம்பவங்கள் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டது முஸ்லிம் தரப்பிலிருந்து, உங்களை போன்ற சிவில் செயற்பாட்டாளர்கள் தரப்பிலிருந்து. உங்களை போன்று இந்த சட்டத்தை எதிர்க்கின்ற தரப்புகளில் இந்த பொதுபல சேனாவும் ஒன்று. அவர்களும் நீங்களும் கிட்டத்தட்ட ஒரே குரலாக இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள். நீங்கள் அவர்களிலிருந்து எந்த வகையில் வேறுபடுகிறீர்கள்?
இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் செல்ஃப் சென்சர்ஷிப் கூடி போயிடும். இந்த நாட்டில் எவ்வளவோ காலத்துக்கு பிறகு கருத்து சுதந்திரம் வந்திருக்குது. நாட்டில் வந்து பொலிட்டிக்கல் டிசென்டன் சிவில் சொசைட்டியும் ஏதோ ஒரு அளவில் இப்பதான் கொஞ்சம் மூச்சு விடுறாங்க. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்ன்றது நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். பொதுபல்னா இதுக்கு முந்தின கால பகுதியில் முஸ்லீம் சமூகத்தை குறிவைத்து தாக்கியது பிழையான விஷயம். சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லா நீதிமன்றங்கள்லையும் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்குது. இந்த அரசாங்கமாகவே இதை பற்றி ஆய்வு செய்ய வேணும், இதுக்கு தீர்வு கொடுக்கணும் என்று சொன்னால் முஸ்லீம் மக்களுக்கு கோர்ட்ல இருக்கிற கேஸ் ஒழுங்காக விசாரித்து வயலன்ஸ் கொண்டவங்களை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னிறுத்தி வாங்கி கொடுக்காமல் இப்படி ஒரு கடுமையான சட்டத்தை, அதுவும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு இருக்கிற அப்படியே இருந்த இரண்டாவது செக்ஷனை கொண்டாந்து இதுக்குள்ள போடுறதுன்றது நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம். கடந்த காலங்கள்ல இமர்ஜென்சி ரெகுலேஷனை இல்லாம பண்றோம் என்று சொல்லி இமர்ஜென்சி ரெகுலேஷன்ல இருந்த அவ்வளவு பிரச்சனைக்குரிய செக்ஷன்ஸையும் வந்து பிடிஏ கொண்டு வந்தாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் நடக்குது.
கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான சிவில் செயற்பாட்டாளர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த உத்தேச சட்டத்துக்கு எதிராக. அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
ஓவர் நைட் இதை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண ஒரு ஒரு தகவல் கிடைச்சது. அதாலதான் நாங்க இதை தற்காலிகமாக நிப்பாற்றத்துக்காகத்தான் இந்த கண்ட விட்டுருக்கோம். நாளைக்கு நான் கோர்ட்லயும் ஃபைல் பண்றதுக்கு கேஸ். சர்வதேசத்துக்கு தாங்கள் ஏதோ செய்யறோம் என்று காட்டுறதுக்காக அவசரமாக இந்த நாட்டில் இருக்க சட்டங்களை தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொண்டிருக்கிறாங்க. சங்கட இஷ்டத்துக்கு பார்லிமெண்ட்ல எப்படி பில்ஸ பாஸ் பண்ணிட்டு ஒரு கிழமைக்குள்ள ஒருத்தருக்கும் தகவல் சரியா கொடுக்காமல் சட்டங்களை திருத்துறதுன்றது பயங்கரமான ஒரு விஷயமாக நாங்க பாக்குறோம்.
செயற்பாட்டாளர் ஷ்ரீன் சரூர். இலங்கையின் ரத்னபுரி கவஹத்த பகுதியில் நடந்த 6 பெண்களின் மர்ம கொலைகளுடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்திருப்பதாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அண்மையில் ரத்னபுரி கஹவத்த பகுதியில் வசிக்கும் நாகம்மா பாபு எனும் பெண்மணியின் கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் அண்மை காலத்தில் அந்த பகுதியில் இடம்பெற்ற 6 பெண்களின் மர்மமான கொலைகளுடன் சம்பந்தப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட மரபணு பரிசோதனையின் போது இது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்தார். இன்று பெல்மடுள்ள மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்த போலீசார் நீல் லக்ஷ்மண் எனும் 35 வயதுடைய இந்த சந்தேக நபர் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். சந்தேக நபரிடமிருந்து 2 கத்திகள் மற்றும் இரத்தக்கரைகள் கொண்ட பல ஆடைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்த போலீசார் அதனை மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தியதாக தெரிவித்தனர். இந்த பரிசோதனையின் போது சந்தேக நபரின் இரத்தக்கரைகள் கடந்த காலத்தில் கஹவத்த கொட்டகைத்தன பகுதியில் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட 6 பெண்களின் இரத்த அணுக்களுடன் பொருந்துவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். இதன்படி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்குமாறும் போலீசார் நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்தனர். போலீசார் முன்வைத்த கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதி சந்தேக நபரை எதிர்வரும் 29 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். கஹவத்த கொட்டகைத்தன பகுதியில் அண்மை காலத்தில் பல பெண்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட போதிலும் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக போலீசார் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. இந்த பின்னணியில் நீல் லக்ஷ்மண் எனும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் மாவட்ட அபிவிருத்தி குழுக்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் முதல் முறையாக இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பில் இருக்கும் செய்தியாளர் சாந்தி செல்லதுரை.
இலங்கையில் முதல் தடவையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட அபிவிருத்தி குழுக்களின் இணைத் தலைவர்களாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த காலங்களில் இந்த பதவிக்கு ஆளும் தரப்பு மற்றும் அதன் பங்காளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களே தெரிவு செய்யப்பட்டு வந்தனர். இந்த அடிப்படையில் தான் தற்போதைய அரசாங்கமும் தனது பட்டியலை சில நாட்களுக்கு முன் வெளியிட்டிருந்த போதிலும் அதில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கவில்லை. தற்போது வடக்கு கிழக்கிலுள்ள 5 மாவட்டங்களுக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைத் தலைவர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இதனை உறுதிப்படுத்துகின்றார் வவுனியா மாவட்ட இணைத் தலைவர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ள செல்வம் அடைக்கலநாதன்.
ஏற்கனவே பிரதமர் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு கட்சியும் வெல்லப்பட்ட இடங்களுக்கு அந்த இணை தலைமைகள் கொடுக்கப்படுவதாக சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 5 மாவட்டங்களிலே மாவட்ட அபிவிருத்தி குழு தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முதலாவதாக யாழ்ப்பாணத்திலே மாவை ஸ்ரீநாகராஜா அண்ணனும், கிளிநொச்சியிலே சுதிதரனும், பவுனியாவிலே செல்வம் அடைக்கல்நாதனும், மன்னாரிலே சார்ஸ் நிம்மலநாதன், முல்லைத்தீவிலே சிவமோகன், மட்டக்களப்பிலே ஸ்ரீ நேசன் ஆகியோருக்கு சேர்மன் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை அம்பாறைக்கு நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அதாவது இத்தாலி போன ஜனாதிபதி அவர்கள் வந்தவுடனே அது சம்பந்தமாக பேசி அந்த 2 பிரதானமான இடங்களுக்கும் அதை பெறுவதற்கான வாய்ப்பை நாங்கள் மேற்கொள்வோம்.
என்று குறிப்பிட்டார் செல்வம் அடைக்கலநாதன். 1994 தொடக்கம் 2000 ஆண்டு வரை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க பதவிக்காலத்தில் அவ்வேளை எதிர்க்கட்சியாக விளங்கிய தமிழர் விடுதலை கூட்டணியும் இதுபோன்ற இணைத்தலைமை பதவி வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பில் இருக்கும் செய்தியாளர் சாந்தி செல்லதுரை. அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்திய தலைநகர் டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் முதன்மைச் செயலாளர் அலுவலகத்தில் மத்திய புலனாய்வுத்துறையினர் இன்று நடத்திய திடீர் பரிசோதனைகள் இந்திய அரசியலில் பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. இந்த சர்ச்சையின் பின்னணி என்ன என்பது குறித்து டெல்லி செய்தியாளர் பால் முருகனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
இந்த சோதனை என்பது முதலமைச்சர் அறையிலும் முதலமைச்சரினுடைய முதன்மை உதவியாளராக இருக்கக்கூடிய ராஜேந்தர் குமார் என்கிற IAS அதிகாரியினுடைய அலுவலகத்திலும் இந்த சோதனைகள் நடந்திருக்கிறது. இந்த சோதனைகளின் போது கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய்க்கான பணம் மற்றும் வெளிநாட்டு பணம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டிருப்பதாக CBI தரப்பில் வந்து கூறப்பட்டிருக்கிறது.
என்ன ஒரு முகாந்திரம், என்ன வழக்கு தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டன?
அதாவது இந்த முதன்மை செயலாளர் வந்து ஏற்கனவே பணியில் இருந்த போது, அதாவது 2002 முதலான காலகட்டத்தில் அவர் பணியாற்றிய போது, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இந்த டெண்டர் ஒப்பந்தங்கள் வழங்கியதில் ஊழல் நடந்திருப்பதாகவும், பல பணிகள் அவருக்காகவே மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தான் குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறார் என்றால், தம்மை குறிவைத்து தான் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது, தமது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் சிபிஐ வைத்து மத்திய அரசு இந்த சோதனையை நடத்தி இருப்பதாக இன்று காலை முதலே தொடர்ந்து ட்விட்டர் பக்கங்களில் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து வைத்த வண்ணம் இருக்கிறார்.
இந்த வழக்கு 2002 டெண்டர் போடப்பட்டது தொடர்பான வழக்கு என்று சொன்னீர்கள், அப்பொழுது முன்பே இந்த வழக்கு இருக்கிறதா?
அதாவது அண்மையில் தான் இது சம்பந்தமாக ஒரு நம்ம ஒருவரிடம் வந்து ஒரு புகார் பெறப்பட்டு, இந்த புகார் ஏற்கனவே டெல்லி அரசினுடைய அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கக்கூடிய அந்த அமைப்பின் முன்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற காரணத்தால் சிபிஐயை அவர் நாடியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் சிபிஐ நடித்திருப்பதாக தற்போது சிபிஐ வட்டாரங்கள் வந்து தற்போது தெளிவுபடுத்தியிருக்கிறது.
சார், இன்று நடந்த சோதனையில் முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் சொந்த அலுவலகம் சோதனைக்குள்ளாக்கப்பட்டதா?
அதாவது இன்று காலை சுமார் 10 மணி முதலே தமது அலுவலகத்தில் சோதனை நடத்தப்பட்டதாகத்தான் முதலமைச்சர் வந்து தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார். ஆனால் சிபிஐ மறுத்திருந்தாலும் கூட, அதாவது முதலமைச்சருடைய ஆவணங்கள் வைத்திருந்த கூடிய ஒரு அறையிலும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகத்தான் தலைமைச் செயலக வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் தொடர்ந்து அந்த 3வது மாடியில் உள்ள பல அறைகள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த 3வது மாடியே ஒரு கட்டத்தில் வந்து சீல் செய்யப்பட்டிருப்பதாகவும், பின்னர் முதலமைச்சருடைய அறை திறந்து கொடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன.
டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் பால் முருகன். தனது தலைமையிலான அரசாங்கம் இயற்கை பேரிடர்களை வெற்றி கொள்ளும் அரசு என்று தமிழக முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா வாட்ஸ்அப் மூலம் பலருக்கும் செய்தி அனுப்பியிருக்கிறார். இதுகுறித்த செய்தி குறிப்பு தருகிறார் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் முரளிதரன்.
இயற்கை பேரிடர்களை வெற்றி கொள்வதில் எப்போதும் பெயர் பெற்ற அரசு என்பதை மீண்டும் ஒருமுறை நிலைநாட்டுவேன் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியிருக்கிறார். அஇஅதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் அனுப்பப்பட்ட குரல் பதிவில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளம் குறித்து அந்த குரல் பதிவில் பேசியிருக்கும் முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டிருப்பதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார்.
உங்களுக்காக நான் உங்களோடு எப்போதும் நான் இருக்கிறேன். விரைவில் இப்பெரும் துன்பத்திலிருந்து உங்களை மீட்டு புது மலர்ச்சியும் எழுச்சியும் அடைய செய்வேன், இது உறுதி. போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் புனரமைப்பு பணிகளையும் முழு வீச்சில் முடுக்கிவிட்டிருக்கிறேன்.
மக்களுக்கு வரும் துன்பத்தை எல்லாம் தானே சுமப்பதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த குரல் பதிவில் கூறியுள்ளார்.
உங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் நானே சுமக்கிறேன். எனக்கென்று தனி வாழ்க்கை கிடையாது, எனக்கென்று உறவினர் கிடையாது, எனக்கு சுயநலம் அறவே கிடையாது. எனக்கு எல்லாமும் நீங்கள்தான். என் இல்லமும் உள்ளமும் தமிழகம்தான். என் பெற்றோர் வைத்த ஜெயலலிதா என்ற பெயரை மறந்து போகும் அளவுக்கு நீங்கள் அழைக்கின்ற அம்மா என்கின்ற ஒரு சொல்லுக்காகவே என் வாழ்நாட்களை உங்களுக்காக அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கிறேன்.
இயற்கை பேரிடர்களை எப்போதும் வெற்றி கொள்ளும் அரசு என்பதை மீண்டும் நிலைநாட்டப் போவதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார்.
இயற்கை பேரிடர்களை வெற்றி கொள்வதில் எப்போதும் பெயர் பெற்ற அரசு என்பதை மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டுவேன். எத்துயர் வரினும் அதையும் இத்தாய் என் கரங்கள் துடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள்.
தமிழக அரசின் செய்தி குறிப்பாகவும் இந்த செய்தி ஊடகங்களுக்கு இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் குறித்து ஊடகங்களிடமோ மக்களிடமோ முதலமைச்சர் பேசுவதில்லை, போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த குரல் பதிவு இன்று நேரடியாக பல லட்சம் பேருக்கு அனுப்பப்பட்டுள்ளது.
சென்னையில் இருக்கும் செய்தியாளர் முரளிதரன். சென்னை பல்கலைக்கழகத்தில் பேரிடர் மேலாண்மை தொடர்பான கூட்டத்தில் கேள்வி கேட்ட மாணவர் அப்புறப்படுத்தப்பட்ட விதம் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னை பல்கலைக்கழகத்தில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் குறித்து இன்று நடந்த கருத்தரங்கு ஒன்றில் மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கும் இயற்கை ஆபத்து மற்றும் பேரிடர் ஆய்வு மையத்தின் சார்பில் கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் கோபால்ஜி மாளவியா, மாநில தேர்தல் ஆணையத்தின் செயலரான ஜோதி நிர்மலா சாமி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இந்த கருத்தரங்கு நடந்து கொண்டிருந்த போது அதே பல்கலைக்கழகத்தில் அரசியல் விஞ்ஞான பிரிவில் சர்வதேச விவகாரங்கள் துறையில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் ஜோனாஸ் ஆண்டன் புலேந்திர ராசா என்ற மாணவர் கேள்விகளை எழுப்ப முற்பட்ட போது சில பேராசிரியர்கள் அவரை கருத்தரங்கை விட்டு வெளியேற்றியதாகவும் பிறகு ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை வைத்து தாக்கியதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மாணவர் பிரான்ஸ் நாட்டு குடியுரிமை பெற்றவர் என்றும் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பிபிசி தமிழோசியிடம் பேசிய சம்பந்தப்பட்ட மாணவர் ஜோனாஸ்,
சரி நான் பிறந்த அதன் போல அந்த மாநாட்டுக்கு போனோம், இளம் மேதங்கள் நேசங்கள் கழிச்சு ஒரு கேள்வி கேட்க முயற்சி பண்ணான். கேள்வி கேட்க முயற்சி பண்ணிக்க என் கையை பிடிச்சவங்க கையை எடுக்க கேட்க என்ன முயற்சி பார்த்தாங்க. ஒரு முன்னால் இருக்க பேராசிரியர்கள் இங்க பல்கலைக்கழக வேலை செய்யறாங்க, பல்கலைக்கழக முன்னால இருந்து பின்னால வந்து இந்த இடது பக்கம் இருந்தவங்க. நான் ஒலும்பி பூ வைக்க அந்த பேச்சாளர் என்ன பார்த்துட்டு யங்ஸ்டர்ஸ் ரோல் சொல்ல வந்தோம், அதை சொல்லிக்க அது நடக்க நான் நீங்க ஒரு கவர்மெண்ட் அரசு பணியேற்ற ஒரு ஆள் செய்தி பரப்புற வேலையை நிறுத்தி ஒரு உண்மையான வெளியே வேற என்ன சொல்ல முயற்சி சொல்ல வதைக்க என்ன பிடிச்சு வெளியில ஒரு தூக்கி வெளியேற்றி வெளியில வந்தப்ப என்ன அடிக்க தோணினாங்க
என்று தெரிவித்தார். ஆனால் அந்த மாணவர் தாக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து கருத்தரங்கிற்கு தொந்தரவளித்து வந்ததால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார் என்றும் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் திருமகன் பிபிசியிடம் கூறினார்.
ஐஏஎஸ் நிர்மலாசாமி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன அப்படின்னா, அவங்க வந்து எந்த அளவுல இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ல கவர்மெண்ட்டுடைய ரோல் என்னன்னு பேசிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்தோன்னு பேசும்போது நீங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கிறதுனால ஒன் சைடு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறீங்க, ஆக்சுவல் பப்ளிக் உடைய வியூஸ் உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி ஆரம்பிச்சாரு. அவர் வந்து பர்பஸாவே அதுக்காக அனுப்பப்பட்டவர்ன்றது தெரிஞ்சது. அவர் மாணவர்ன்ற உணர்வு எங்களுக்கு அவர் எந்த வகையிலயும் நம்ம யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லாதனால நானும் ஒரு 4-5 ப்ரொஃபஸரும் சேர்ந்து அவரை வெளியே தான் கொண்டு வந்து விட்டோம். அவரு அதை அடிச்சிட்டாருன்ற மாதிரி செய்தி கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ஃபோர்ஸா தள்ளப்பட்டோம், ஏன்னா வரிசையா கத்திக்கிட்டே இருந்தாரு. அந்த என்டையர் சபை வந்து ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆயிடுச்சு அவர் கத்தும் போது. அந்த அதனால கொஞ்சம் ஃபோர்ஸாவே ஒரு 4-5 ப்ரொஃபஸரோட சேர்ந்து அவர் வெளியமைச்சோம். இதுதான் சார் அங்கே நடந்தது.
அந்த மாணவர் அரைக்கால் சட்டையும் டிஷர்ட்டும் அணிந்து வந்ததால் அவர் மாணவர் அல்லாதவர் என முன்னதாக கருதப்பட்டதாகவும் திருமகன் தெரிவித்தார். பேரழிவு நிர்வாகம் குறித்த கருத்தரங்கிற்கு தேர்தல் ஆணைய அதிகாரி அழைக்கப்பட்டது அந்த துறையின் முடிவு என்றும் திருமகன் தெரிவித்தார்.
அது சொன்ன மாதிரி அந்த ஆர்கனைசருடைய முடிவு சார், அது அதுல நான் தலையிட முடியாதுங்க. அவங்க ஜோதி நிர்மலா சாமி வந்து சொன்ன மாதிரி ஃபீல்டானா இன்னைக்கு அவங்க அந்த
இந்த சம்பவத்தை அடுத்து துணைவேந்தர் அலுவலகத்தின் முன்பாக கூடிய மாணவர்கள் மாணவரை தாக்கிய பல்கலைக்கழக அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அந்த புகார் பதிவு செய்யப்படவில்லை என மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது இந்த சம்பவம் குறித்து காவல்துறையிடம் புகாரை பதிவு செய்ய மாணவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. பயங்கரவாதத்திற்கு எதிராக போராட 34 முஸ்லீம் நாடுகளின் புதிய இராணுவ கூட்டணி ஏற்படுத்தியிருப்பதை குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இது குறித்த மேலதிக விவரங்களை தமிழில் தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
சென்னை பல்கலைக்கழகத்தில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் குறித்து இன்று நடந்த கருத்தரங்கு ஒன்றில் மாணவர் ஒருவர்
பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிடுவதற்கு 34 இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்துள்ளதாக சவுதி அரேபியா இன்று அறிவித்துள்ளது. இதற்கான கூட்டு ராணுவ நடவடிக்கை மத்திய நிலையம் ஒன்று சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் அமைக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் அரபு உலகம் உள்ளிட்ட நாடுகள் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த கூட்டணியில் கைகோர்த்துள்ளன. இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளுக்கு எதிராக அரபு நாடுகள் போரிட வேண்டும் என சர்வதேச நாடுகள் கொடுத்து வந்த அழுத்தங்களின் பிரதிபலனாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கூட்டணி ஈராக், சிரியா, லிபியா, எகிப்து மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் செயற்படும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போரிடும் என சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சர் முகமது பின் சல்மான் தெரிவித்தார்.
لكن اعتقد اطلعت على بيان اعلان تحالف من مجموعه من الدول الاسلاميه وتشكل اغلبيه العالم الاسلامي لمحاربة الإرهاب
பயங்கரவாதத்திற்கு எதிரான போருக்கு இஸ்லாமிய உலகம் ஒன்றிணைந்துள்ளது. பயங்கரவாதம் இன்று இஸ்லாமிய உலகிற்கு பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் அனைத்து முஸ்லிம் நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிட்டு வருகின்றன. ஆனால் தனியாக போரிடுவதை விட கூட்டணியாக செயல்படுவது மிகவும் முக்கியமானதாகும். இன்று ஏற்படுத்தப்பட்டுள்ள பயங்கரவாதத்திற்கு எதிரான கூட்டணியின் மத்திய நிலையம் ரியாத்தில் அமைக்கப்படும். பயங்கரவாதம் என்ற நோயை இல்லாதொழிக்க அனைத்து முயற்சிகளும் முன்னெடுக்கப்படும்
என்றார் சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சர் முகமது பின் சல்மான். ஆப்கானிஸ்தான், ஈராக் மற்றும் சிரியாவிலுள்ள தீவிரவாத குழுக்கள் இந்த கூட்டணியின் இலக்காக இருக்கின்ற போதிலும் அந்த நாடுகள் இந்த கூட்டணியில் இணையவில்லை. சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஏமன் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளுடன் ஆசிய நாடுகளான வங்கதேசம், மலேசியா, மாலத்தீவு, பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன. இதனிடையே இந்தோனேஷியா உட்பட மேலும் 10 இஸ்லாமிய நாடுகள் பயங்கரவாதத்திற்கு எதிரான முஸ்லிம் நாடுகளின் கூட்டணியில் இணைவதற்கு முன்வந்துள்ளதாக SPA என்ற சவுதி அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டதன் மூலம் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பில் முஸ்லிம் நாடுகள் சரியான பாதையில் பயணிப்பதை தான் நம்புவதாக துருக்கிய பிரதமர் அஹமத் டவுட்டோக்லூ தெரிவித்துள்ளார்.
Böyle bir geniş kapsamlı birliktelik için bir davet geldiğinde bunu olumlu baktığımızda ifade ettik. Teröre karşı İslam ülkelerinin birlikte bir ses vermeleri, terörle İslam'ı özdeşleştirme...
பயங்கரவாதத்திற்கு எதிரான கூட்டணிக்கு எமக்கு அழைப்பு கிடைத்தவுடன் நாங்கள் உடனடியாக அதற்கு உடன்பட்டோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிடுவதற்கு இஸ்லாமிய நாடுகளின் ஒற்றுமை முக்கியமானதாக இருக்கிறது. எனவே தீவிரவாதிகளுக்கு எதிரான அனைத்து முயற்சிகளுக்கும் துருக்கி முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும்
என்றார் துருக்கிய பிரதமர் அஹமத் டவுட்டோக்லூ. புதிதாக ஏற்படுத்தப்பட்ட இந்த கூட்டணியின் நடவடிக்கைகள் எப்போது ஆரம்பமாகும் என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. எனினும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த கூட்டணியின் நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பமாகலாம் என சவுதி அரச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது.
சார்ல்ஸ் பீட்டர் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
வணக்கம் நேர்களே, அனைவருக்கும் அறிவியலில் இன்று முதலில் புரோஸ்டேட் கேன்சரினால் பாதிப்பிற்குள்ளான செல்களில் ஒரு புதிய வகையான மரபணு சிகிச்சையை மேற்கொண்டு திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் என அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது குறித்த ஒரு தகவல்.
ஒரு புதிய வகையான மரபணு சிகிச்சையினால் புரோஸ்டேட் புற்றுநோயினால் பாதிப்புக்குள்ளான உயிரணுக்களில் திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் என அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த சிகிச்சை நுட்பத்தின் மூலம் நோயாளிகளின் உடம்பினால் புற்றுநோய் உயிரணுக்களை தாக்கி அழிக்கக்கூடியதாக இருக்கும். புரோஸ்டேட் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நோயாளர்களுக்கு இந்த புதிய வகை சிகிச்சை மூலம் அவர்கள் உயிர் வாழ்வதற்கான 20% முன்னேற்றம் காணப்படுவதாக ஆய்வுகளை முன்னெடுத்த விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். எனினும் இந்த சிகிச்சையின் செயல்திறன் தொடர்பில் நிலையான முடிவுக்கு வருவதற்கு மேலும் பல ஆய்வுகள் தேவைப்படுவதாக புற்றுநோய் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புரோஸ்டேட் என்பது ஆண்களுக்கு ஏற்படும் ஒரு பொதுவான புற்றுநோயாக இருக்கிறது. சுயிசைட் ஜீன் தெரப்பி என்கிற சிகிச்சை கதிரியக்க சிகிச்சையுடன் இணையும் போது புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான சிகிச்சைக்கு எதிர்காலத்தில் நம்பகரமான வாய்ப்பு இருப்பதை அமெரிக்க டெக்சாஸில் உள்ள ஹஸ்டன் மெதடிஸ் மருத்துவமனையின் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த சிகிச்சை நுட்பமானது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ள உயிரணுக்களில் மரபணு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதையடுத்து நோயாளியின் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த உயிரணுக்களை தாக்குகின்றன. புரோஸ்டேட் புற்றுநோய் தொடர்பில் முன்பு நடத்தப்பட்ட ஆய்வை விட இந்த ஆய்வில் 5-20% வரையிலான முன்னேற்றம் காணப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். இந்த புதிய சிகிச்சை நுட்பமானது புற்றுநோய்க்கான மருத்துவத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைய உள்ளதாக டெக்சாஸ் அஸ்டட் மெதடிஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் பிரைன் பட்லர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த புதிய சிகிச்சையின் முடிவுகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்ற போதிலும் மேலதிக ஆய்வுகள் தேவைப்படுவதாக லண்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேன்சர் ரிசர்ச்சை சேர்ந்த பேராசிரியர் கெவின் ஹாரிங்டன் கூறியுள்ளார்.
அடுத்து ஆண்குறி மாற்று அறுவை சிகிச்சை பற்றிய ஒரு தகவல்.
யுத்தத்தில் பிறப்புறுப்பு காயப்பட்ட வீரர் ஒருவருக்கு ஆண் உறுப்பு மாற்று சிகிச்சை ஒன்றை அமெரிக்காவில் வைத்திய நிபுணர்கள் மேற்கொள்ள உள்ளனர். பாலியல் மற்றும் சிறுநீர் கழிக்கும் செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவையான முக்கிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களை இணைக்கும் அறுவை சிகிச்சை 12 மணி தயாளங்கள் இடம்பெறும். கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் உலகின் முதலாவது ஆண்குறி மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இது இடம்பெறுகிறது. இவ்வாறான சிகிச்சை தேவையான 60 போர் வீரர்களுக்கு அறுவை சிகிச்சை வழங்க ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ குழு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவில் மேற்கொள்ளப்படவுள்ள இவ்வாறான முதலாவது ஆண்குறி மாற்று அறுவை சிகிச்சையின் பூர்வாங்க செயற்பாடாக நோயற்ற இளம் கொடையாளி ஒருவரின் ஆண்குறி அவரது குடும்பத்தாரின் அனுமதியுடன் பெறப்படுகிறது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முடிவடைந்து 6-12 மாதங்களுக்குள் சிகிச்சை பெறுபவரது ஆண்குறியில் உணர்ச்சி திரும்பும் என JHU வைத்திய குழு தெரிவிக்கிறது. சிகிச்சை பெறுபவர் தனது சொந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாகும் சாத்தியமானது அவரது காயத்தின் ஆழம் மற்றும் அறுவை சிகிச்சையின் வெற்றி என்பவற்றை அடிப்படையாக கொண்டே தீர்மானிக்கப்படும் என வைத்தியக்குழு தெரிவித்துள்ளது. ஆண்குறி மாற்று சிகிச்சை இதற்கு முன்னர் இதுவரை ஒன்று மாத்திரமே வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் நடைமுறைக்கு சாத்தியமான எதிர்பார்ப்புகள் குறித்து தாம் உன்னிப்பாக அவதானிப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஏனைய அறுவை சிகிச்சைகளைப் போல இதிலும் கிருமி தொற்று மற்றும் இரத்தப்போக்கு போன்ற ஆபத்துகளும் உள்ளன. சிகிச்சைக்கு முன்னதாக நோயாளர்களுக்கு உளவியல் பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் அவர் இந்த சிகிச்சைக்கு தயாராக உள்ளாரா என்பதை உறுதி செய்ய உளவியல் மதிப்பீடுகளும் எடுக்கப்படும். சிகிச்சை அளிக்கப்பட்டவர்கள் 5 வருடங்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ள ஆய்வாளர்கள் அதனை அடிப்படையாக கொண்டு இந்த அறுவை சிகிச்சையை மேலும் சிபாரிசு செய்வதா என தாம் தீர்மானிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.